வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில வாரந்தோறும் திங்கட்கிழமை திருமந்திரத்தில் அறிவியல் என்ற சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இரா தனலட்சுமி அவர்கள் திருமந்திரத்தில் அறிவியல் பகுதி 7 தாங்க இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
வணக்கம். இன்றைய பதிவிலே திருமந்திரத்தினுடைய அறிவியல் சம்பந்தமான நிகழ்வுகள் நிறைய பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், திருமந்திரத்தில் கணிதத்தை பற்றி நிறையாக திருமூலர் கூறியிருக்கின்றார். அவை என்ன என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய பாடல், கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையினர்,
ஒருவர் மீளுவார் 12 அங்குலும், நீடுவார் என் விரல் கண்டிப்பார் நால் விரல், கூடி கொளின் கோள அஞ்செழுத்து ஆமீன். இது என்னது இந்த பாடலினுடைய அர்த்தம்?
கூடம் என்றால் உடம்பு என்ற அர்த்தம். இந்த உடலிலே என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது? உயிர் இருக்கிறது, ரேகம் இருக்கின்றது, மூச்சு இருக்கின்றது.
மூச்சு எப்படி இருக்கின்றது, நாம் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். இதைதான் கூறியிருக்கின்றார். இதில் குடியிருக்க இடம் எடுத்துக்கொண்ட பெண்கள் இருவர். இந்த உடலிலே கூடம் என்பது உடம்பு. இந்த உடம்பிலே குடியிருக்கக்கூடிய பெண்கள் இருவர் என்று கூறியிருக்கின்றார். அது என்ன பெண்கள் இருவர்?
அந்த பெண்கள் இரண்டு இருவர் யார்?
ஒன்று பெண்களை, மற்றொன்று இடங்களை. இரண்டுமே இந்த பெண்கள். இந்த உடலில் ஓடும் உயிர் மூச்சு 12 அங்குல நீளம் வெளிப்படும். இதிலே பாருங்கள், 12 அங்குல நீளம், அதாவது ஒரு விரல் இஸ் ஈக்வல் டு 1/24 முழம் என்று கூறுவார்கள். அதாவது 12 அங்குலம் என்பது 3/4 முக்கால் அங்குலம். 18 அங்குலம் என்பது முக்கால் அங்குலம். அதை எப்படி கணக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்றால், ஒரு விரல், அதாவது ஒரு மனிதனுடைய கையை எடுத்துக்கொள்வோம். அந்த மனிதன் கையில் அமைந்துள்ள ஒரு விரலினுடைய அகலம் ஒரு விரல் அல்லது ஒரு விரக்கடை அளவாகும். பாருங்கள் இங்கே எப்படியெல்லாம் கணிதத்தை புகுத்தியுள்ளார் என்று. நமது வலது கையில் கட்டை விரலை மடித்து கொண்டு மற்ற 4 விரல்களையும் ஒட்டினார்போல் வைத்த நிலையில் ஆள்காட்டி விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைப்படும் அகல போக்கான அளவு 4 விரக்கடை. அதாவது 24 விரல்கள் கொண்டது ஒரு முழம். 24 ஒரு முழம் பூ வாங்குகிறோம் அல்லவா, அதை தான் கூறியிருக்கின்றார். விரல் 12 கொண்டது ஒரு ஜான், ஜான் 2 ஒரு முழம். ஒரு ஜான் என்பது 12 கொண்டது. 12 விரல்களையும் சேர்த்தால் போல் வைத்தோம் என்றால், 10 விரல் 2 கூட சேர்த்து கொண்டோம் என்றால், 12 விரல் என்பது ஒரு ஜான். அப்போது ஜான் 2 சேர்ந்தது ஒரு முழம். தமிழ் இலக்கணங்களே விரற்கடையின் பயன்பாடை அழகாக கூறியிருக்கின்றார். அதை ஃபிங்கர் யூனிட் என்று அழகாக ஆங்கிலத்திலே கூறுவார்கள். பண்டைய தமிழர்கள் நீள அகலத்தை எவ்வளவு அழகாக பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். இதை அழகாக திருமூலரே தன்னுடைய திருமந்திரத்திலே கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு மனிதன் உடலிலே குடியிருக்கக்கூடிய இரண்டு பெண்களான பிங்களை இடகளை இரண்டும் உடலில் இருக்கக்கூடிய இந்த உடலில் ஓடும் உயிர் மூச்சு 12 அங்குலமாகும். அதாவது நாம் சுவாசத்தை அழகாக இடப்பக்கம் வலப்பக்கம் இவையெல்லாம் சீராக வாங்கி சிறுமூச்சு பெருமூச்சு இல்லாமல் நிலையான மூச்சோடு உள்ளிழுத்து வெளியிட்டோம் என்றால் அது 12 அங்குல நீளம் உள்புகும், வெளிப்படும் உள்புகும். அடுத்தபடியாக நீடுவார் என் விரல் கண்டிப்பார், அதாவது சற்று வயதாகி விடுகிறது, 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது என்றெல்லாம் கூறியிருக்கின்றோம் அல்லவா. அதையெல்லாம் வயதானவர்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்களை, மேற்பட்டவர்கள் இல்லை 50 60 வயது என்று வைத்துக்கொள்வோம். என்ன நடக்கும்? வயதான நிலையில் கழுத்துக்கு கீழே தலையில் செல்லும் நான்கு விரக்கடை குறைந்து எட்டு விரக்கடை அளவே செயல்படும். சற்று வயதானால் கழுத்தில் உள்ள தோல் பகுதி பாற்றமிட்டால் தொங்கி இருக்கும், அதாவது ஸ்ட்ரிஃப் என்று சொல்லக்கூடிய திரேகமானது எப்படி இருக்கும், தொலை தொலை வென்று கழுத்திலே ஒரு மணி மடிப்பு போன்ற ஒரு வடிவம் ஏற்படும். இதை வைத்தே நாம் சற்று வயதானவர்கள் என்று கணக்கில் கொள்ளலாம். சற்று வயதான பிறகு அந்த 12 அங்குல நீளம் வெளிப்படும் உள்புகும் மூச்சானது நான்கு விரக்கடை குறைந்து என்னவாக மாறுகிறது? எட்டு விரக்கடை அளவே செயல்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆம், சரி, ஏன் அந்த நான்கு விரல் கூடி கோளின் கோளக அஞ்சும் குறைகிறது? வயதாகிவிட்டால் ஜீவன் உள்ளிலுக்கும் நம்மளுடைய உடம்பிலுடைய ஸ்ட்ரெங்க்த் ஸ்டாமினா என்று கூறுவோம் அளவோ அதையெல்லாம் குறைந்து விடும். 40 வயதிற்கு மேலோ இல்லை 50 வயதிற்கு மேலோ நாம் படியேறுகிறோம் என்றால் அப்பா அம்மா என்று மூச்சு விட்டு கொண்டே ஏறுவோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, உடல் முழுவதுமே காற்றால் நிரம்பப்பட்டது. ஆனாலும் அதற்கு ஒரு அளவு இருக்கின்றது, அதற்கு ஒரு வழிமுறையும் இருக்கின்றது. எப்படி செல்ல வேண்டும், எப்படியே வெளியே அந்த நவ துவாரங்கள் வழியாக எப்படி சீராக வெளிவர வேண்டும் என்றெல்லாம் கணக்கு இருக்கின்றது. அதை தான் அழகாக கூறியிருக்கின்றால், 12 விரக்கடை நீளம் உள்புகும் வெளிவரும் காற்று வயதான பிறகு சற்று நான்கு விரக்கடை குறைந்து எட்டு விரக்கடை ஆகிறது. என்னவாகும்? சற்று குறைந்தே விட்டால் அந்த குறைப்பட்ட நான்கு விரக்கடை அளவு கூடிவிட்டால் என்ன, குறைந்து விட்டால் என்ன, எப்படி கூடும்? கூடுவதற்கு வழியே கிடையாது, வயதாகி விட்டதல்லவா. அப்படி கூடிவிட்டு குறைந்து விட்டோம் என்றால் நம்மளுடைய ஜீவன் உடம்பு என்னவாகும்? பரமாத்மாவை சென்று அடைந்துவிடும். இதில் எவ்வளவு அழகாக கலக்கு உள்ளது பாருங்கள். ஒரு விரக்கடை, ஒரு முளம், ஒரு சான் என்றால் இன்னும் உள்ளூர போனோம் என்றால் நிறைய தத்துவங்கள் வெளிப்படும். நான் சற்று மேலோட்டமாகவே கூறிக்கொண்டு இருக்கின்றேன். அடுத்தபடியாக ஒரு பாடலை கூறியிருக்கின்றார். சுவாசம் சுகம் ஆகட்டும். ஆம், சுவாசமே சுகமானது. அது என்ன? ஏறிய ஆறினில் 80 சென்றிடும், தேறிய எழில் சிறக்கும் வகை எண்ணில், ஆறொரு பத்தாய் அமர்ந்த இரண்டாய், தேரியே நின்று தெளிவு இவ்வகையே. இந்த பாலுடைய அர்த்தம் என்று என்னவென்று பார்ப்போம். ஏறிய வானில், ஆம், மூச்சுக்காற்று 6 விரக்கடை அளவு வெளியேற்றம் அடைந்தால் வாய்நாள் 80 ஆண்டாகும். 7 விரக்கடை அளவு வெளியேறினால் வாழ்நாள் 60 ஆண்டாகும். இவ்விரண்டு வகையும் ஆராய்ந்து உணர்வதே இந்த பாடல். அதாவது சுவாசம் 6 விரக்கடை, இப்போதான் பார்த்தோம், 7 விரக்கடை 12 விரக்கடை உள்ளிழுத்து, அதாவது சுவாசத்தை உள்ளிழுக்கும்வது வெளியிழுப்பது 12 8 4 குறைந்தால் 8, அது ஒரு கணக்கு. சுவாசம் சுகமாக இருப்பது எப்படி? அது அந்த பாடலினுடைய அர்த்தம். நாம் என்ன கூறியிருக்கின்றோம்? எப்படி ஒரு மனிதன் உள் மூச்சை இழுக்க வேண்டும், வயதானால் எப்படி மூச்சு இருக்கும் என்பதற்குரிய பாடல், தமிழ் இலக்கணங்களிலே கூறப்பட்ட ஒரு பாடல். அது எதற்காக கூறியிருக்கிறார்கள் என்றால் ஒரு விரக்கடை அளவு கணிதத்தோடு ஒப்பிட்டு கூறியிருக்கின்றோம். இதிலே பாருங்கள், ஏறிய ஆறில் 80 சென்றிடும், சுவாசம் 6 விரக்கடை அளவாக வெளியேறுமானால், மொத்தம் 12 விரக்கடை, இதில் 6 விரக்கடை அழகாக வெளியேறினால் ஒரு மனிதன் 80 ஆண்டுகள் வாழ்நாள் இருக்கும் என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, இது ஒரு கணக்கும் கூட. தேறிய எழில் சிறக்கும் வகை எண்ணில், அந்த அழகியதான உயர்ந்த பிரணானம் உயிர் வாழ்வாயு, அதாவது அந்த ஆக்சிஜன் 7 விரக்கடை அளவாக செல்ல எண்ணி செயல்பட்டால் என்னவாகும்? தேறிய எழில் சிறக்கும் வகை எண்ணில் என்ன இருக்கும்? அடுத்தபடியாக 7 வெளிவந்தால் என்ன? அடுத்தபடியாக 6 பத்தாய் அமர்ந்த இரண்டையும், ஆமாம், 6 பத்து 60 2 60 என்று கூறியிருக்கின்றார் இல்லையா. ஆக 7 விரக்கடை வெளியேறினால் 60 வயது, 6 விரக்கடை அளவு வெளியேறினால் எவ்வளவு ஆண்டு கூறியிருக்கிறார்? 80 ஆண்டு. இது என்ன கணக்கு இருக்கிறது? ஆம், பார்ப்போம். அதாவது 62 ஆண்டுகள் என்றும் கூறலாம். அடுத்தபடியாக தேறிய நின்று தெளிதல் இவ்வகை, அதாவது தெளிந்த அதன்படி நின்று முயல்க, இப்படி பிராணாயாமத்தை அழகாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியே அழகாக தள்ளும் பொழுது 12 விடக்கடை, 6 விடக்கடை, 7 விடக்கடை எல்லாம் செய்தோம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 60-80 என்று தெரியும். சில பேர் நாடி பிடித்து பார்ப்பார்கள், மூச்சு எப்படி செல்கிறது, பல்ஸ் ரேட் என்று கூறுவோம் அல்லவா ஆங்கிலத்திலே, அதை தான் கூறியிருக்கின்றார். இப்படியெல்லாம் ஒரு கணிதத்தை பின்னணியிலே வைத்து அழகாக தன்னுடைய பாடலிலே கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பாடலிலே சுவாசம் சுகம் எப்படி என்று கூறியுள்ளார். அடுத்தபடியாக ஆயுளினுடைய எல்லையை பற்றி கூறியிருக்கின்றார் அடுத்த பாடலில், 775 பாடல். அதாவது பாருங்கள், இவ்வகை 8 இடம் பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம், செவ்வகை 9 சேரவே நின்றிடில் மூவகை ஆவது 33. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை தன் எப்படி கூறியிருக்கிறார், அழகாக பிராணவாயுவை வைத்து அந்த விரக்கடை மூச்சினை வைத்து தெல்ல தெளிவாக மனிதனுடைய ஆயுள் காலத்தை கூறிய ஒருவர் இவர் மட்டுமே, திருமூலர் மட்டுமே. மேலே சொன்ன இந்த பாடலில் என்ன கூறியிருக்கிறார், இவ்வகை 8 இடம்பெற ஓடிடில், 8 விரக்கடை அளவு பிராணன் வாயு நீண்டு இயங்கினால் அப்படி செய்பவர்கள், பிராணவாயுவை 8 விரக்கடை உள்ளிழுத்து விடுவோம் என்றால், நான் ஏற்கனவே விரக்கடை அளவு சொல்லிவிட்டேன், அந்த அளவு உள்ளிழுத்து வெளிவிட்டோம் என்றால் அவருடைய ஆயுட்காலம் 50 என அறிந்து கொள்ளலாம். செவ்வகை 9 சேர நின்றிடில், சரி, சிறப்பாக 9 விரக்கடை அளவே பிராணனை சேர்த்து இருந்தால் அவருடைய ஆயுட்காலம் 33 ஆகும். செவ்வகை என்றால் சிறந்த முறையில். பாருங்களேன், ஆயுட்காலத்தை எப்படி கூறியிருக்கின்றார். அப்போ அப்படி என்றால் 8 விரக்கடை, 9 விரக்கடை, அப்ப ஒரு மனிதனுடைய விரக்கடையினுடைய அளவு 8, 9, 10 என்று கூடிக்கொண்டே போனோமானால் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வரும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றார். இதுவும் ஒரு கணக்கு தான். அடுத்தபடியாக இன்னொரு பாடல், மும்மூன்றும் 1 முடிவுரா நின்றிடே, எம்மூன்றும் 4 இடவகையாயிருக்கும் அம்மூன்றும் ஓடி அகலவே நின்றிடே, பம்மூன்றும் ஈராறு பார்க்கலும் ஆமே. இது என்னது, மும்மூன்றும் 3, 3, 9 1, 10 3, 3, 9 ஒன்று சேர்ந்தால் 10. பாருங்களேன், 10 விரக்கடை அளவு பிராணனை முடிய நின்றால் ஆயுட்காலம் 8, 3, 4 28 ஆண்டுகள் ஆகும். சரி, 5, 3, 15 ஓடி அகலவே நின்றிடில் பிராணனன் 15 விரக்கடை அளவாக பாயுமானால் அப்படிப்பட்ட உடலுக்கு ஆயுள் 22 ஆண்டுகளாக அமைவது. 13, 6, 12 இரண்டின் கூட்டு 25. இவை என்னுடைய கூற்று 25. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதை வைத்தே இவர் என்ன செய்திருக்கின்றார், இவர் பெரிய மருத்துவராகவும் இருக்கின்றார், பெரிய கணித மேதையாகவும் இருக்கின்றார், அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளை சற்றே அழகாகவும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதப்பொருளுடனும் சரியான முறையிலே கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் நாமெல்லாம் போய் என்ன செய்கின்றோம், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் நமக்கு வருகின்றதுன்னு வைத்துக் கொள்வோம். சுவாசம் நடக்கும் முறையானது மூச்சை உள்ளே இழுத்தல், இன்ஹேல். இன்ஹேல் செய்யும் போது என்னவாகும், டயாஃப்ரம் என்பது கீழே இறங்கும், சற்று மார்பு விரிவடையும், காற்று நுரையீரலுக்குள் போகும். மூச்சு வெளியே விடுதல் என்பது எக்ஸேல் என்று கூறுவார்கள். அந்த டயாஃப்ரம் என்பது மேலே வரும், மார்பு சுருங்கும், சற்று காற்று வெளியே வரும். இதுதான் நம்முடைய உடலிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்முறை. டயாஃப்ரம் என்றால் சுவாசத்திலே இருக்கக்கூடிய ஒரு தசை. இதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால், நம்மளுடைய மூச்சு, அதாவது அந்த மருத்துவ ரீதியில் பார்த்தோம் என்றால் பல்மனாலஜி என்று கூறுவார்கள். பல்மனாலஜி, நுரையீரல் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்,
பல்மனாலஜிஸ்ட் என்றும் கூறுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பல்மனாலஜிஸ்டாக நம்மளுடைய திருமூலர் இருக்கார்கள். இதை மாதிரி இதை போல் யாராலும் ஆயுளுடைய எல்லை எப்படி இருக்கின்றது, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்கின்றது, அவன் எப்படி அவனுடைய சுவாசம் எப்படி சுகமாக இருக்கின்றது, வாழ்நாள் எப்படி 100 வாழலாம் என்றெல்லாம் அழகாக தன்னுடைய திருமந்திரத்திலே கூறியிருக்கின்றார். இது மட்டுமல்ல, இன்னும் பல நிறைய கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார். அவையும் நம்ம அவற்றையும் நாம் இப்போது பார்ப்போம். முதலிலே இவர் மட்டுமல்ல, நாளடியால் அழகாக உடல் அழியக்கூடியது என்பதை பற்றி ஒரு கருத்தை வைக்கின்றார். மின்கோடல் அன்னது ஓர் ஆக்கையை மெய் என்று தன்கோடல் தேற்றாதார். அதாவது என்ன கூறியிருக்கின்றார், மின்னலை போன்றது இந்த உடல். மின்னல் எப்பொழுது வரும், எப்பொழுது மறையும், யாரை தாக்கும், எப்பொழுது நிற்கும் என்று யாருக்குமே தெரியாது. அதை போலவே தான் உடல், மின்னலை போன்றது இந்த உடல். சரி, அது தோன்றி உடனே மறைந்துவிடும். இந்த உடலை நான் என்று கருதுவது அறியாமை. இது என்னுடையது, இது என்னுடைய உயிர். உயிரை உடலையும் என்னுடையது என்று எவ்வளவு காலம் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று உடலினுடைய நிலையாமையை பற்றியும் கூறியிருக்கின்றார். உடல் மட்டுமல்ல, உடல் அழிந்து விட்டால் முதலில் உயிர் அழியும், பின்புதான் உடல் அழியும். உயிர் பிரியும் நேரம் கனப்பொழுதில், ஒரு கனப்பொழுது என்று கூறுவார்கள், கனப்பொழுதில் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும். எனவே உயிர் உடலில் இருக்கும் பொழுதே அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்றும் நல்லடியார் வற்புறுத்துகின்றார். என்னது அறச்செயல்கள்? நல்லவற்றை செய்ய வேண்டும். உயிர் இருக்கும் பொழுதே சில தர்ம காரியங்கள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், இரத்த தானம் செய்யலாம், நம்மால் என்ற அளவு செய்யலாம் என்று கூறுகிறார். இவர் மட்டுமல்ல, திருவள்ளுவரும் அழகாக கூறியிருக்கின்றார். நிலையாமை என்ற அதிகாரத்திலே, குடம்பை தனி தொழிய புல் பறந்தற்றே உடம்பது உயிரிடை நட்பு. 338 திருக்குறள். பறவை முட்டையை விட்டு பிரிந்து செல்வது போல, பறவை என்ன செய்யும், அதற்கென்று வீடு கிடையாது, வாசல் கிடையாது, அது என்ன 10 அடிக்கு 10 அடி என்று வீடாக கட்டுகிறது, இல்லை ரூம் ஏதாவது கட்டுகிறதா? எதுவும் கிடையாது. மரத்தடியிலே தனக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு புல்கள் வயிற்ற வைத்து அது கூடு கட்டுகின்றது. அந்த கூட்டிலே அழகாக முட்டையை இடுகின்றது. பறவை முட்டையை விட்டு பிரிந்து செல்வது போல் உயிர் உடலை விட்டு பிரியும் தன்மை கொண்டது. உடல் என்பது உயிர் தாங்கும் ஒரு தற்காலிக கூடு என்று கூறியிருக்கின்றார். பறவை முட்டையிட்டு எங்காவது சென்று விட்டால் அந்த முட்டையை யாராவது எடுத்து விடுவார்கள், அப்போது அது போலதான் உயிரும் என்று கூறியிருக்கின்றார். அதை போலவே இன்னொரு திருக்குறளும் ஒன்று கூறியிருக்கின்றார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி, அழகான திருக்குறள். விழுப்பத்து போலும் பிறப்பு. 339 அது அடுத்த திருக்குறளை. உறங்குவது போன்றது சாவு, அதாவது உறங்குவது போல சாவு. தூங்கி கொண்டோம் என்றால் சில பேர் சொல்லுவார்கள், நித்திரை தூங்குறோம் அல்லவா, நம்மளுடைய உயிர் நம்மளிடையே இருக்காதாம், வேறெங்கோ சென்று திரும்ப வருமாம். அதை தான் கூறுகிறார். உறங்குவது போல சாவு, உறங்கி விழுப்பது போன்றது பிறப்பு. தூங்குறோம், தூங்கிக் கொண்டே இருப்பான், தூங்குவான் என்று கூறுவார்களவா, அதை தான் கூறியிருக்கார். உறங்குவது போன்றது சாவு, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு. இது உயிருக்கு ஒரு தொடர்ச்சியான சுழற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உடலும் உயிரும் எப்பொழுதுமே நிலையானது அல்ல. அது சரி, நிலையானது அல்லதான், அந்த நிலையாக 80 வாழ்வது எப்படி, 75 வாழ்வது எப்படி, 30 எப்படி வாழ்கின்றான், இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கின்றதல்லவா. இந்த கணக்கை எவ்வளவு அழகாக திருமந்திரத்திலே இவர் அழகாக கூறியிருக்கின்றார் பாருங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய திருமந்திர பாடல்கள் இருக்கின்றன. ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே, இன்னும் கூறிக்கொண்டே போகலாம். இது கணிதம் என்று எடுத்துக்கொண்டால் கணிதத்திற்கு சம்பந்தமான நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பிசிக்ஸ் என்று இயற்பியல் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன.
வேதியியல் என்று கூறுவோம் அல்லவா, அதற்கும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ஒரு விதை எப்படி முளைவிட்டு செடியாக மரமாக மாறுகிறது என்பதையும் அழகாக கூறியிருக்கின்றார். அதை அடுத்தடுத்ததாக பார்ப்போம்.
நேர்களே, இதுவரை திருமந்திரத்தில் அறிவியல் என்ற நிகழ்ச்சியின் பகுதி 7 நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் இரா தனலட்சுமி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.